வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள், வாருங்கள் வாருங்கள், இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள், வாருங்கள் வாருங்கள், இறை குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள், இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயினல்லாவையின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இணையதள திருப்பலியின் வழியாக சந்திப்பதில் நாங்கள் மகிழ்வு கொள்ளுகிறோம். கடவுள் இந்த உலக மடமை என கருதியதை தெரிந்து கொண்டார். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 27. அன்புக்குரியவர்களே, இன்று தாயாம் திரு அவையானது திருத்தூதரும் புனிதரும் திரு அவையினுடைய முதல் திருத்தந்தையாக இருந்து புனித பேதுருவினுடைய தலைமை பீட விழாவினை மகிழ்வோடு நினைவு கூறுகிறது. இந்த விழாவிலே கடவுள் தம் திரு அவைக்காக தான் தெரிந்தெடுத்த முதல் திரு அவை தந்தையாக பேதுரு பார்க்கப்படுகிறார். இந்த பேதுரு படிக்காதவர், பாமரர், செறிந்த அறிவு இல்லாதவர். ஆனாலும் கடவுள் இவரை தெரிந்து கொண்டது, கடவுளுடைய ஆசிரியை இவர் நிறைவாக பெற்றுக்கொண்டது, கடவுள் இவரை தன் பணிவாழ்விற்காக இந்த திரு அவைக்காக ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாமே தந்தையாம் இறைவனின் வல்ல செயல்கள். இன்று அந்த தந்தையாம் இறைவனினுடைய திருவுளம் வல்ல செயல்கள் நம்மது வாழ்வில் இந்த புனிதரின் பரிந்துரையில் நம் இல்லத்தில், நம் சமூகத்தில், இந்த தேசத்தில் நிறைவாக முழுமையாக நடைபெற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து செபித்து மன்றாடுவோம். அன்பு சகோதரமே, இத்தூய மறை உண்மையை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு அதற்கு தடையாக உள்ள குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித நினைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அழைக்கிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
உலகினிலே நல் மனத்தோர்
அதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றான மாற்றி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் ஒரே மகனாக உதித்த
மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா திருத்தூதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் எவ்வித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு நீரே உம் கரத்திலிருந்து எங்களை காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றே பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி, உங்கள் உடன்மூப்பன். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-4 வரை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன்மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பிலிருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கு ஏற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடிவை பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
Oh. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா?
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 13 தொடங்கி 19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றன என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு பொருள்.
பேதுருவின் பண்புகள் நமதாக்கப்படட்டும். இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் திரு அவையானது திரு அவையினுடைய முதல் திருத்தந்தையாக நம் ஆண்டவரால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட திருத்துதரும் புனிதருமாக இருக்கக்கூடிய பேதுருவினுடைய தலைமை பீட விழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நம் திரு அவைக்காக சிறப்பாக வேண்டுவோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் என இந்த கிறிஸ்துவ சமூகம் முழுவதையுமே தந்தையாம் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த திரு அவை சந்திக்கின்ற ஒவ்வொரு வகையான இன்னல்களிலிருந்தும் தந்தையாம் இறைவனே ஆயனாக இருந்து நம்மை காத்து வழி நடத்துவார் என்கின்ற நம்பிக்கையில் இந்த திருப்பள்ளியில் ஜெபிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிகளுக்கு சென்றார் என்று இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் நாம் வாசிக்க பார்த்தோம். பிலிப்பு செசரியா இஸ்ரேல் நாட்டினுடைய வடக்கு பகுதி இருக்கக்கூடிய ஓர் உரோமை அரசாங்கத்தினுடைய உட்பட்ட ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. உரோமை பேரரசராக இருந்த அகுஸ்து சீசர் நிலப்பிரபுவாக இருந்த ஏரோதுக்கு கொடுக்கப்பட்ட இடமாக இது பார்க்கப்பட்டது. இந்த இடத்தில்தான் ஏரோதினுடைய பையன் பிலிப்பு தனக்கான மிகப்பெரிய இடத்தை வாரி எடுத்துக்கொண்டு அந்த இடத்திற்கு தன்னுடைய பெயரையும் அதோடு சேர்த்து உரோமை பேரரசராக இருந்த சீசரின் பெயரையும் சேர்த்து பிலிப்பு செசரையா என்று அந்த பகுதிக்கு பெயரிட்டதாக விவிலிய வரலாறு கூறுகிறது. என்று இந்த இடத்தில்தான் இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியானது நிகழ்வாக அங்கு நடக்கிறது. அங்கு நம் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. அன்புக்குரியவர்களை, இந்த கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு முன்னதாக இந்த கேள்வி இங்கு ஏன் கேட்கப்பட்டது, எதனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பகுதிக்கு வந்து தன் சீடர்களை பார்த்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ஏன் கேட்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் வாசிக்க கேட்டு இந்த நற்செய்தி பகுதிக்கு முன் வரக்கூடிய அந்த இரண்டு பகுதிகளையும் நாம் வாசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16,
அதை தொடர்ந்து வாசிக்கின்ற முதல் பகுதியிலே நாங்கள் நாம் பார்க்கிறோம். பரிசேயரும் சதிசேயரும் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவரிடம் வந்து வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை கேட்டனர் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்து மெசியா என்று ஏற்றுக்கொள்வதற்கு நீ வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டும், அப்பொழுது நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அவர்களது நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவதாக அந்த 16 அதிகாரத்தினுடைய முதல் பகுதி பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து வருகின்ற 2 பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், அந்த பகுதியை விட்டுவிட்டு மறுகரைக்கு தன் சீடர்களுடன் இயேசு புறப்பட்டு செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது பரிசேயர் மற்றும் சதுசேயருடைய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்ற ஓர் எச்சரிக்கையினை அங்கு ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் சீடர்களோ இதை பொருட்படுத்தாது, நம்மிடத்தில் அப்பம் இல்லையே, இதைத்தான் இவர் இப்படியாக உருவகமாக சொல்லுகிறார் என்று சொல்லி நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை பற்றி அவர்கள் அங்கு தங்களது நம்பிக்கையின்மனை ஏற்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கூறுகிறார், நான் 5000 பேர் குணவழித்த பொழுது நீங்கள் இத்தனை குழிகள் நிறைய அப்பங்கள் எடுத்தீர்கள், நான் புதுமைகள் செய்த பொழுது இவற்றையெல்லாம் கண்கூடாக பார்த்தீர்கள், ஆனால் இன்று அப்பம் இல்லையே என்று சொல்லிக்கொண்டு உங்களது நம்பிக்கையினை இன்னுமா என்மேல் பார்ப்பதற்கு தகுதியற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அன்புக்குரியவர்களை, இந்த 2 நிலைகளை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசுவே மெசியா என்று ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடிய மக்கள் ஒருபுறம், தன்னோடு இருக்கக்கூடிய சீடர்களே தன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் என்ன செய்ய போகிறோம், உண்பதற்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அதற்காக இயங்கக்கூடிய மற்றொரு சூழல் மறுபுறம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் தன் சீடர்களை மீண்டுமாக வரவழைத்து பிலிப்பு செசாரியாவை நோக்கி கூட்டிச் செல்லுகிறார். இந்த பிலிப்பு செசாரியா பகுதிகள் யூத மக்கள் மிக குறைவாக வாழ்ந்த இடங்கள். மாறாக பிற இனத்து கிறித்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட கிரேக்கர்களும் உரோமை அரசாங்கத்திற்குட்பட்ட மக்களும் அதிகமாக வாழ்ந்த இடமாக அது இருந்ததனால் இங்கு தனக்கு எதுவும் துன்பங்கள் வராது என்று நினைத்தவராக சீடர்களை தன்னோடு அழைத்து கொண்டு இயேசு செல்லுகிறார். அப்படி சென்ற பொழுதுதான் இயேசு கேட்ட கேள்வி, தன்னை யார் என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள் என்று. மக்களுடைய பதில்கள் வெவ்வேறாக இருந்த போதிலும் இறுதியாக நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று இயேசு கேட்ட பொழுது அங்கு பேதுருவின் அறிக்கை முதன்மை பெறுகிறது. நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று பேதுருவின் அறிக்கை அங்கு முதன்மைப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பேதுருவின் அறிக்கை எதன் அடிப்படையில் இங்கு பேதுருவின் வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதை தந்தையாம் இறைவன் அங்கு அறிந்திருந்தார் என்றால், இதற்கு 2 விதமான நிகழ்வுகளை நாம் பின்னோக்கி சென்று பார்க்க நேரிடுகிறது. முதலாவதாக யோர்தான் ஆற்றிலே ஆண்டவர் இயேசு திருமுழுக்க பெற்ற பொழுது ஆவியானவர் மீது இறங்கி வந்த பொழுது வானிலிருந்து குரல் ஒன்று ஒலித்தது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள். மீண்டுமாக இதே வார்த்தைகள் தாபோர் மலையிலே ஆண்டவர் இயேசு உருமாறிய பொழுதும் இதே வார்த்தைகள் அங்கு கேட்டது. ஆக இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவு முதன் முதலாக பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை அங்கு இயேசுவிடத்திலே நிகழ்ந்து விடவில்லை. மாறாக தந்தையாம் இறைவனினுடைய நம்பிக்கை அறிக்கை இயேசுவை பொறுத்த மட்டில் முதன்மையான அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. அந்த முதன்மையான அறிக்கையை வைத்துதான் இன்று பேதுரு மீண்டுமாக 2 அறிக்கையினை தன் முதன்மையான அறிக்கையாக அவர் பதிவு செய்கிறார். நீர் மெசியா, நீ வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி அங்கு அதற்கான பேச்சினை பெற்றுக்கொள்வதனையும் இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அங்கு ஆண்டவர் இயேசு சீமோனை பார்த்து கூறுகிறார், உன் பெயர் பேதுரு, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு சீமோனுக்கு புதிய பெயர் ஒன்று கொடுக்கப்படுகிறது. விவிலிய மரபிலே நாம் பார்த்தோம் என்றால் கடவுள் தாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு புதிய பெயரை கொடுப்பது என்பது புதியதாக ஒன்றாக பார்க்கப்பட முடியாது. மாறாக பல இடங்களில் பல மனிதர்களில் இங்கு நிகழ்ந்திருப்பதையும் நம்மால் உணரப்படுகிறது. மிகச்சிறந்த உதாரணமாக அபிராம் என்று அழைக்கப்பட்டவர் ஆபிரகாமாக மாறி போனார். யாக்கோபு என்று அழைக்கப்பட்டவர் இஸ்ரேல் என்று கடவுளால் அழைக்கப்பட்டார். சவுலாக இருந்தவர் பவுலாக மாறி போனார். இன்று யோனாவின் மகனான சீமோன் பேதுருவாக ஆண்டவர் இயேசுவால் புதிய பெயரை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, பல இனங்களுக்கு தந்தையாக நியமிக்க பெற்ற ஆபிரகாமை போல புதிய இனமாக இயேசு கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திரு அவைக்கு பேதுருவே முதன்மையான தந்தையாக திருத்தந்தையாக நியமிக்கப்படுவதனை இந்த வரிகள் அங்கு அடிக்கோட்டு காண்பதை நம்மாலும் உணரமுடைகிறது. அதை தொடர்ந்து வருகின்ற பகுதிகளை நாம் வாசிக்கின்ற பொழுது பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கின்ற வார்த்தையினை ஆண்டவர் இயேசு பதிவு செய்கிறார். எப்படிப்பட்ட சூழலுக்கு இந்த இறையாட்சி, இந்த இறை சமூகம், இந்த திரு அவை துன்பத்திற்கு உள்ளாக்கப்படும் என்பதனையும் ஆண்டவர் இயேசு 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பேதுருவை திரு அவையின் தந்தையாக ஏற்படுத்தி அந்த தருணத்திலே மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனாலும் எப்படிப்பட்ட துன்பங்களையும் மின்னல்களையும் திரு அவை சந்தித்த போதிலும் ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவது என்னவோ இந்த திரு அவையாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி, விண்ணகத்தின் திறவு கோள்களை உனது கைகளில் நான் கொடுப்பேன் என்று சொல்லி திரு அவினுடைய முதன்மை தந்தையாக பேதுருவை நியமிப்பதனை இந்த விழாவும் அழகாக எடுத்து கூறுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த பேதுருவை மட்டும் அவரது வாழ்விலிருந்து இவரை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றில் எப்படிப்பட்ட கடவுளின் அருளை, இரக்கத்தை, கடவுளின் அழைப்பு என்கின்ற கொடையினை, ஆசீர்வாதத்தை தனது வாழ்வில் பெற்று கொண்டவராக, திருத்தந்தையின் இந்த திரு அவைக்கெல்லாம் முதன்மையான தந்தையாக, திரு அவையின் முதன்மை தந்தையாக எப்படி இவர் நியமிக்கப்பட்டார் என்பதனை அவரது வாழ்வு நின்றும் கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு பெந்தகோஸ்தே விழாவின் பொழுது நாம் பார்க்கிறோம், சீடர்கள் அனைவருமே ஒரு அறையில் குழுமி இருக்கிறார்கள். அப்பொழுது ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி தன் அதிகாரம் முழுவதையுமே அவர்களால் தனது வல்லமையினால் நிரப்புவதை அங்கு நாம் திருத்துதல் பணிகள் புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 12 நாம் தெளிவாக வாசிக்க பார்க்கிறோம். அதை தொடர்ந்து வருகின்ற பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம் திருத்துதல் பணிகள் புத்தகம் அதிகாரம் 3 எப்படிப்பட்ட வல்லமையினை இந்த பேதுரு பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலுக்கு பிறகு எப்படிப்பட்ட வல்லமையினை பெற்ற மனிதராக இந்த பேதுரு அங்கு செயல்பட்டார் என்பதனை இந்த 3 அதிகாரம் அங்கு தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒரு நாள் நண்பகல் வேளை ஆலயத்தில் வேண்டுவதற்காக யோவானும் பேதுருவும் ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். பிறவியிலே நடக்க இல்லாத ஒரு மனிதரை அங்கு தூக்கி கொண்டு வருகிறார்கள் பிச்சை எடுக்க வைப்பதற்காக. ஆலயத்தின் அழகு வாயிலில் அந்த மனிதர் உட்கார வைக்கப்படுகிறார். அந்த வழியாக பேதுருவும் யோவானும் செல்கிற பொழுது தனது கையை நீட்டி பிச்சை கேட்கிறார். அப்பொழுது பேதுருவும் யோவானும் அந்த மனிதரை பார்த்து கூறுகிறார்கள், எங்களிடத்தில் உம்மிடம் கொடுப்பதற்கு பொன்னும் பொருளும் எதுவும் இல்லை, மாறாக நாசரேத் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறோம், எழுந்து நட என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் கால் ஊனமுற்றிருந்த அந்த மனிதரை எழுந்து நடக்கச் செய்தது. நம்பிக்கை நிறைந்த சொற்களை, வல்லமை நிறைந்த புதுமையான செயல்களை அங்கு பேதுருவால் செய்ய முடிந்தது என்பதனை இந்த புத்தகத்தினுடைய 3 அதிகாரம் அழகாக எடுத்து கூறுகிறது. அதை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது திருத்துதல் பணிகள் புத்தகம் அதிகாரம் 9 யோப்பா நகரிலே வாழ்ந்த கிறிஸ்துவுக்கு உரியவராக பெண்ணாக சீடத்தியாக இருந்த தோர்கா அங்கு இறந்து போகிறார். அந்த பெண்ணு எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவிடத்திலே அவர் அழைத்து கொண்டு வருகிறார்கள். பேதுருவும் சென்றவராக இறந்து போன அந்த பெண்ணிற்கு உயிர் கொடுப்பின் நிகழ்வையும் அங்கு நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக படிப்பறிவில்லாத ஏழை மனிதராக மீன்பிடி தொழிலில் உடையவராக இருந்த ஒரு மனிதரை அழைத்த கடவுள் அதன் பின் அவர் எப்படிப்பட்ட மிகப்பெரிய வல்லமை உடைய ஒரு மனிதராக உருமாற்றினார் என்பதனை இந்த 2 நிகழ்வுகளுமே மிக அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுவதை நம்மாலும் உணர்ந்து பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய மனதில் மற்றொரு வகையான கேள்வியும் எழ வேண்டும். இயேசுவோடு 12 திருத்துதர்கள் இருந்தனர். அது மட்டுமில்லாது 72 சீடர்களையும் அவர் தன்னோடு இருக்கச் செய்தார் என்பதனையும் நாம் வாசிக்க பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ஏன் இந்த பேதுருவை மட்டும், அப்படி இந்த பேதுருவில் என்ன அதிகமாக இருந்தது என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பலவீனம் உடைய ஒரு மனிதராகத்தான் இந்த பேதுரு இங்கு பார்க்கப்படுகிறார். உங்களைப் போல என்னைப் போல ஒரு சாதாரண மனிதனாக, பலவீனங்களை உடைய ஒரு மனிதனாக பேதுரு இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியிலும் பார்க்கிறோம், பேதுரு சொன்ன அந்த வார்த்தையை பொறுத்த அளவு நீர் மிசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்ன பொழுது உடனே இயேசுவினுடைய வார்த்தைகள், நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே இதை உனக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அன்புக்குரியவர்களே, இந்த திரு அவைக்கு முதன்மை திருத்தந்தையாக பேதுருவை நியமிக்க வேண்டும் என்பது இயேசுவின் ஆவலாக இருந்தது மட்டுமல்லாமல், மாறாக இது அதுக்கும் மேலாக தந்தையாம் இறைவனுடைய திருவுளமாக இருந்தது. அதை அவர் இந்த வாக்கியத்தின் வழியாக, இந்த உண்மையின் வழியாக பேதுருவை வெளிப்படுத்தியதனால் இன்று மீண்டும் திரு அவைக்கு அவர் முதன்மை தந்தையாக நம் ஆண்டவரால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டார் என்பதனையும் இங்கு நம்மால் பார்க்கப்படுகிறது. ஆம், அன்புக்குரியவர்களே, தந்தையாம் இறைவன் தனக்கானவர்களை தெரிந்து கொள்ளுகிற பொழுது இவர் நன்கு கற்றறிந்தவரா, நன்கு மொழிப்புலமை உள்ளவரா, மக்களோடு எளிதாக பழகக்கூடியவரா என்று சொல்லி அனைத்திலும் இருக்கக்கூடிய முதன்மையான மனிதர்களை அவர் என்றுமே தெரிந்து கொள்வதில்லை. மாறாக இதற்கான சிறந்த பதிலை கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 1 இறைபார்த்து 27 பவுலடியார் அழகாக கூறுவார், இந்த உலகம் எதை மடமை என கருதியதோ அதே தான் கடவுள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி, மடமையாக இருந்த ஒருவரை, பலவீனமாக இருந்த ஒருவரை இப்படியாக தனது வாழ்நாளில் மிக பொருந்திய, மேன்மை பொருந்திய ஒரு பதவிக்கு ஏற்படுத்தி கொடுத்ததன் வழியாக மிகச்சிறந்த பெரிய மனிதராக இந்த திரு அவைக்கும் அன்று கடவுளால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட பேதுரு நாம் திரு அவைக்கு முதன்மை திரு அவை தந்தையாக கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அவரின் வழித்தோன்றர்களாக இருக்கக்கூடிய நம் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அனைத்து பணிகளிலுமே தங்களின் முழுமையோடு முழு ஈடுபாட்டோடு இணைத்து கொண்டிருக்கக்கூடிய பொது நிலையினர் என் அனைவரையும் இந்த நாளிலே ஒப்புக் கொடுத்து நாம் செபிப்போம். இந்த இறைவன் இந்த புனிதரின் வழியாக, இந்த திரு அவை தந்தையினுடைய பரிந்துரையின் வழியாக இன்று இந்த திரு அவைக்கு தேவையான எல்லா வரங்களையும் பெற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் நிற்கிறோம். அதன் வழியில் சிந்திக்கின்ற பொழுது இந்த பேதுருவின் வாழ்விலிருந்து இன்று நாம் இரண்டு விதமான உண்மைகளை அவரினுடைய வழித்தோன்றல்களாக நாம் நமது வாழ்வில் பின்பற்ற கடமைப்பட்டு கொள்வோம். நம்பிக்கை நிறைந்த சொற்களோடு நம் வாழ்வும் செயல்பாடுகளும் இருக்கட்டும். எப்படியாக கால் ஊனமுற்ற மனிதரை நோக்கி எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் நாசரேத் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறோம், எழுந்து நட என்று சொன்ன உடனே அந்த மனிதர் எழுந்து நடந்தார். இவை அனைத்திற்குமே பேதுருவும் யோவானும் அங்கு ஆண்டவர் மீது கொண்டிருந்த முழு முதல் நம்பிக்கை மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. அந்த நம்பிக்கை இன்று உங்களது வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் சான்றாக அமைய நம் செயல்களை துரிதப்படுத்துவோம். நிச்சயமாக அன்று பேதுருவின் வாழ்வு நிகழ்ந்த அதே பெரிய மாற்றம் நமது வாழ்வு நிகழ வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இறைவனிடத்தில் வேண்டுகிற இந்த நிலையில் வாழ்விற்கான ஒவ்வொரு முடிவுகளையும் தேர்ந்து தெளிவதற்கான சிந்தனைகளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லுவோம். இயேசுவோடு 3 ஆண்டுகள் பேதுரு பயணித்த பொழுது எதற்காக என்று அவர் அறியாமல் இருந்தார். ஆனால் தூய ஆவியுடைய வல்லமை நிறைந்தவராக தன் வாழ்வு எதற்கு கொடுக்கப்பட்டது, அர்ப்பணிக்கப்பட்டது என்பதனை நன்கு அறிந்தவராக செயல்பட்டார். அதே போல நமது வாழ்வையும் நாம் செய்ய இருக்கின்ற செயல்பாடுகளையும் தேர்ந்து தெளிந்து சிந்தனைகளை தூய்மையாக்கி செயல்படுத்துவோம். அப்பொழுது நிச்சயமாகவே பேதுருவிடத்தில் காணப்பட்ட அதே மாற்றம், பேதுருவிடத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தந்தையாம் இறைவனின் திருவுளம் இன்று நம் வாழ்வும் நிறைவாக வெளிப்படும் என்பதை மனது இருத்தியவர்களாக தொடர்ந்து இறைவன் நம் வழியாக இந்த சமூகத்தில், இந்த தேசத்தில் நிறைவான மாற்றங்களை கொணர வேண்டும் என்று சொல்லி, அதற்கு நம்மை கருவிகளாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இறையாட்சி இந்த மண்ணொழிகள் இன்னும் அதிகமாக ஆழமாக வேறொன்ற இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆமீன்.